சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 4ஆம் சூத்திரத்திலே அதன் இறுதி அதிகரணமாகிய 3ஆம் அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த அதிகரணம் 2ஆம் அதிகரணத்தின் இறுதியிலே ஆன்மாவானது அந்தக்கரணங்களோடு கூடி அந்த அந்தக்கரணங்கள் அமைச்சர் போலவும் தான் அரசன் போலவும் விளங்கி அந்த கருவிகளினால் அறிந்து வருவான் என்ற செய்தி கூறப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி அமைச்சு அரசு போல அந்தக்கரணங்களோடு இருக்கின்ற ஆன்மா அந்த அந்தக்கரணங்கள் முதலான தத்துவங்களை பற்றியும் விட்டும் 5 அவத்தைகளை அடையும் என்ற கருத்து இந்த 3ஆம் தினத்திலே கூறப்படுகின்றது. அதனை ஓமையோடு ஆசிரியர் அருமையாக கூறியருடைய பாடல்களை எல்லாம் பார்த்தோம். 5 அவத்தைகளிலே சாக்கிரம் என்ற அவத்தையிலே ஆன்மா நிற்கின்ற தானம் எது, அதாவது இடம் எது, அந்த இடத்திலே எத்தனை கருவிகளோடு ஆன்மா கூடியுள்ளது, அதுபோல் சொப்பனாவத்தை சுளுத்தி துரியம் துரியாதீதம் ஆகிய அவத்தைகள், இந்த அவத்தைகளுக்கெல்லாம் உரிய தானம் கருவிகளின் எண்ணிக்கை இவற்றையெல்லாம் பார்த்தோம். அசிந்திய விஸ்வசாதாக்கியம் என்ற வடமொழி சித்தாந்த சாத்திரத்தோடு முரண்படாத வகையிலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் பொருளுரிமை காட்டியுள்ள மிகச்சிறப்பான பகுதியினையும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். இனி வருகின்ற பாடலுக்கும் தோற்றுவாய் செய்திருக்கின்றோம். வருகின்ற பாடலானது அவத்தைகளை 3 வகையாக சொல்வது, அதை 2ஆக தொகுத்து சொல்ல வேண்டுமென்றால் கீழாளவத்தை மேலாளவத்தை என்பது. கீழாளவத்தையும் மேலாளவத்தையும் தான் இந்த அதிகரணத்தின் 3ஆவது பாடல் சொல்கின்றது. மத்தியாளவத்தை என்று ஒரு அவத்தை உள்ளது, அதனை இந்த அதிகரணத்தினுடைய 4ஆவது பாடல் விளக்குகின்றது. நாம் இப்பொழுது முதலில் 3ஆவது பாடலை பார்க்க வேண்டும். இது கீழாளவத்தை மேலாளவத்தை ஆகிய 2 அவத்தைகளை பற்றி சொல்கின்றது. அதனை 3 பிரிவாகவும் பிரித்து நம்முடைய உரையாசிரியர் சுவாமிகள் அவர்கள் தம்முடைய விசேட உரையிலே காட்டி வருகின்றார்கள். கீழாளவத்தை மேலாளவத்தை ஆகிய 2 அவத்தைகளையும் சொல்லக்கூடிய இந்த பாடலிலே கீழாளவத்தையே 2 வகையாக நிகழ்வதையும் குறிப்பிட காண்கின்றோம். அதாவது ஆன்மாவானது புருவ நடுவிலே சாக்கிரவத்தையிலே இருக்கும் பொழுது அதனை நின்றும் சொப்பனவத்தைக்கு கண்டத்தானத்திற்கு சென்று சொப்பனவத்தையை உற்று அதன் பிறகு அது சுளுத்தியவத்தினை இதயதானத்தை அடைந்து சுளுத்தியவத்தினை உற்று அதன் பிறகு நாபித்தானத்தை அடைந்து துரியாவத்தையையும் மூலாதாரத்தை அடைந்து துரியாதீதவத்தையும் உறுகின்றது. அதன் பிறகு விழித்து எழுவதற்கு ஏதுவாக துரியாதீதத்தில் இருந்து மேல் நோக்கி வருகின்றது. துரியாதீதம், துரியம், சுளுத்தி, சொப்பனம், சாக்கிரம் என்று மேல் நோக்கி வருகின்றது. ஆக இது இரவிலே தூங்கச் செல்லுதல், சாக்கிரத்திலிருந்து துரியாதீதத்தை நோக்கி இறங்குதல், காலையில் விழித்தெழுதல், துரியாதீதத்திலிருந்து சாக்கிரத்தை நோக்கி உயர்தல், இந்த 2 வகையுமே கீழாளவத்தைகள் தான் என்பதனை நான் நினைவில் கொள்ள வேண்டும். மேலாளவத்தை என்பதனாலே துரியாதீதத்திலிருந்து சாக்கிரத்தை நோக்கி வரக்கூடிய அடையக்கூடிய அவத்தை முறைகள் மேலாளவத்தை என்று கருதிவிடக்கூடாது. மேலாளவத்தை வேறு, அது யோகிகள் இயற்றக்கூடியது. அதையும் இந்த பாடலிலே அதை பற்றிய குறிப்பையும் தருகின்றார் ஆசிரியர். இந்த கீழாளவத்தை 2 வகைப்படும், சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். தமிழிலே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று இந்த முறையிலே கீழ்நோக்கி சென்று அதன் பின்னர் உயிர்ப்படங்கள், பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவு என்ற முறையிலே மேல் நோக்கி வருதல் இருக்கின்றதே, இந்த 2 வகையான இந்த இறங்குதல் ஏறுதல் ஆகிய இந்த 2 வகையும் கீழாளவத்தை. அதனைத்தான் இந்த பாடல் தொடக்கத்தில் குறிப்பிடுகின்றது. அதை சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் தோற்றுவாயிலே பார்த்தது போல கீழ்நோக்கி செல்தல் இருக்கின்றதே, நனவிலிருந்து துரியாதேதத்தை அடைதல், அது பிறப்பிற்கு ஏதுவாகும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்புறம் துரியாதீதத்திலிருந்து மேல்நோக்கி நனவினை அடைதல் அது பிறப்பை அறுத்திடுவதற்கு காரணமாகும் என்று சொல்கின்றார். இந்த இடத்தை நாம் நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும். அதையும் தோற்றுவாயிலே குறிப்பிட்டேன். ஒருவன் ஓய்வெடுக்க செல்வது, நனவிலிருந்து துரியாதீதத்தை நோக்கி செல்லுதல், அது ஓய்வுக்கு செல்லுதல் தான். கருவிகளின் சார்வையெல்லாம் விட்டு 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 அந்த ஆன்மா மூலாதாரத்திலே அழுந்தி எந்தவித அறிதலும் செயல்படுதலும் இன்றி கிடக்கின்றது. அப்படி கிடத்தல் அப்புறம் திரும்ப வந்து வினைகளை மிகவும் ஈட்டுவதற்குத்தான் துணை செய்யும். ஓய்வெடுத்தல் வந்து ஓய்வுக்கு பிறகு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவதற்கு துணை செய்யும் அல்லவா? ஆகவே அது மீள வந்து வினைகளை எல்லாம் நிறைய ஈட்டுவதற்குத்தான் இந்த கீழ்நோக்கி செல்லுதல் துணை செய்யும். ஆகவே கீழ்நோக்கி செல்லுதல் பிறப்பிற்கு காரணமாக விளங்கும். சரி, மேல்நோக்கி வருதல், மேல்நோக்கி வருதல் எப்படி வினை, அது வந்து எப்படி பிறப்பை அறுப்பதற்கு காரணமாகும்? மேல்நோக்கி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வெடுத்தவன் தான், ஓய்வெடுத்த அந்த ஆன்மாதான் மேல்நோக்கி வருகின்றான். மேல்நோக்கி வந்து அவன் புருவ நடுவை அடைந்து அந்த ஆன்மா நிறைய வினைகளைத்தானே ஈட்டுவான். அதுவும் வந்து மேற்கொண்டு பிறவிகளுக்குத்தானே காரணமாகும் என்று தடையிடும். வினைகளை ஈட்டுவது மட்டுமல்ல, வினைப்பலன்களை நுகரவும் செய்கின்றான் அந்த ஆன்மா. நனவு நிலையிலே வினை ஈட்ட மட்டுமல்ல, வினை நுகர்ச்சியும் உள்ளது, வினை அனுபவமும் உள்ளது. அந்த வினை அனுபவமானது அந்த ஆன்மாவை பண்படுத்தும் படிமுறையிலே பிறவி அறுவதற்கு காரணமாகும். அதனால வினைப்பழங்களை அனுபவிச்சுட்டா உடனே பிறவி நீங்கும் என்பது அல்ல, அனுபவிக்கும் போது மேல்வினைகளை செய்யும், படிமுறையில் அப்படியே பிறவி அறுவதற்கு அது காரணமாகும். ஆனால் கீழ்நோக்கி போவதற்கு ஓய்வு தான், ஆகவே அது வினை ஈட்டத்துக்கு தான் நேரடியாக காரணமாகின்றது. ஆகையினாலே ஆசிரியர் அவ்வாறு குறிப்பிட்டார். தோற்றுவாயிலும் பார்த்தோம். அப்புறம் யோகிகள் செய்யக்கூடிய, அவர்கள் அடையக்கூடிய அஞ்சவத்தைகளையும் குறிப்பிடுகின்றார். யோகிகள் வந்து அவர்கள் அடையக்கூடிய அஞ்சவத்தை, அதையும் தோற்றுவாயிலே பார்த்தோம். அது இதயம் முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்கள். இதயம், கண்டம், நாக்கின் அடி சொல்வார்கள், தலையின் உச்சி என்று கொள்வதும் உண்டு, அது தலையின் மேல் பகுதி. அப்புறம் துவாதசாந்தம், துவாதசாந்த பெருவெளி. இவ்வாறு ஐந்து தானங்கள். இந்த ஐந்து தானங்களில் அடையக்கூடிய அஞ்சவத்தை யோகிகள் அடையக்கூடிய அஞ்சவத்தை ஆகும். இதுதான் மேலாளவத்தை. இந்த மேலாளவத்தையும் மீட்சி உள்ளதுதான் என்று இங்கே ஆசிரியர் குறிப்பிடுவதை நாம் உள்ளங்கொள்ள வேண்டும். மீட்சி உள்ளது என்ன? எப்படி நனவிலிருந்து கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள்னு போன உயிர் வந்து மீளவும் உயிர்ப்படங்கள்ல இருந்து புறப்பட்டு பேருறக்கம் உறக்கம்னு வந்து நனவு நவத்தையே வந்து மீளவும் வந்து சேர்கின்றதோ, அதுபோலத்தான் இந்த யோகிகள் அடையக்கூடிய அவத்தையும் இதயம் கண்டம்னு புறப்பட்டு சென்று கடைசியில் துவாதசாந்தத்தை எட்டி அந்த யோக சமாதியிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது மீளவும் அந்த துவாதசாந்தத்திலிருந்து இறங்கிடும், இறங்கி வந்து அது பழைய தானத்துக்கு வந்துவிடும். ஆகையினாலே இது ஒன்றும் மீட்சி இல்லாத அவத்தை அல்ல. மீட்சி இல்லாத என்பது என்ன? மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்று சிவபுராணம் அருளி செய்வது போல அந்த முடிவான நிலையை அடைந்து மீட்சி இல்லாமல் லயித்து விடுதல், அப்படிப்பட்ட அது முத்தி நிலை. அந்த முத்தி நிலையினை இந்த யோகாவத்தை தந்துவிடாது. இதுவும் ஒரு படிநிலை, ஒரு சிறந்த படிநிலை. சாதாரண அவத்தைகளை அடைந்து கொண்டிருப்பார் எல்லாரும் அடைகின்றார்கள். இந்த யோகாவத்தை அதனிலும் மேலான நிலை. ஆனால் இதிலும் மீட்சி உண்டு. ஞானாவத்தை என்று ஐந்து அவத்தைகள் உள்ளன, அதனை அடுத்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அந்த ஞான அவத்தைகள் தான் மீட்சி இல்லாதவை என்றும் சொல்கின்றார். படிமுறையில் ஆன்மா முன்னேறி செல்ல வேண்டும். ஆகவே யோகாவத்தை சிறந்ததுதான், அதிலே ஐயமில்லை. ஆனால் அது மீட்சி இல்லாத முத்தியை பயக்கக்கூடிய அவத்தை அன்று என்பதை மட்டும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாடலை பார்க்கலாம். இருவகை சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும், ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும், ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பறுத்திடும், யோகில் தருவதோர் சமாதி தானும் தாழ்ந்து பின் சனனம் சாரும் என்று குறிப்பிட்டார். பதவுரை. சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும் இருவகை, மேற்கூறிப்போந்த சாக்கிரம் முதலிய அவத்தைகள் ஐந்தும் கீழ்நோக்கி சென்று ஒடுங்கும் முறையும் மேல் நோக்கி தோன்றும் முறையும் பற்றி இருவகைப்படும். சாக்கிராதி அவத்தைகள் அஞ்சும் எப்படி இருவகையா இருக்கு? சாக்கிரம் சொப்பனம்னு அப்படி இறங்கி செல்லுதல் ஒரு வகை, அப்புறம் துரியாதீதம் துரியம் அப்படின்னு ஏறி வருதல் ஒரு வகை. இது பற்றி இருவகைப்படும். அதுதான் அடுத்த விளக்கமா சொல்றாரு. ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும், அவற்றுள் ஒன்றாகிய ஒடுங்கும் முறையது கண்மார்ச்சிப்புக்கு ஏதுவாகலால் கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தான். ஒடுங்கும் முறை அதாவது நனவு கனவு உறக்கம் இப்படி அறியாமைக்குள் செல்கின்ற நிலை, அதான் ஒடுங்கும் முறை. அந்த ஒடுங்கும் முறை எதுக்கு காரணமா இருக்கு? கண்மார்ச்சிப்புக்கு ஏதுவாகலால். அதாவது கண்மம் என்பது வினை, ஆட்சிப்பு என்பது ஈட்டுதல். ஆகவே கண்மார்ச்சித்தல் கண்மார்ச்சிப்பு என்பது வினை ஈட்டம், வினைகளை பெருக்குதல். அதான் சொன்னேன், ஓய்வை நோக்கி செல்வது வந்து மீள வந்து ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு வினைகளை பெருக்குவதற்கு ஏதுவாகும். அதனால கண்மார்ச்சிப்புக்கு அது காரணமாக உள்ளது. எனவே கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தான், துரியாதீதத்தை நோக்கி கீழே அந்த ஆன்மாவை செலுத்தி பிறவிக்கு வித்தாகின்றது. வினை ஈட்டம் வந்து பிறவிக்கு தானே வித்தா இருக்கும். சரி, அடுத்தாள் இன்னொன்று எப்படி? ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்திடும், பிரிதொன்றாகிய தோன்றும் முறையது. தோன்றும் முறையது என்ன? அதாவது துரியாதீதத்தில் ஒடுங்கி கிடக்கின்ற அந்த உயிரானது துரியம், அப்புறம் இந்த சுளுத்தி சொப்பனம் சாக்கிரம் வந்து அப்படி தோன்றுகின்றது. அப்படியா? அந்த அறிவு தோன்றுகின்றது அல்லவா? அதான் தோன்றுகின்றது. ஆகவே பெரிதொன்று பெரிதொன்றாகிய தோன்றும் முறையது, அதாவது துரியாதீதத்திலிருந்து சாக்கிரத்தை நோக்கி அந்த ஏறி வரக்கூடிய அந்த முறையை இருக்கின்றதே, அது கண்ம நுகர்ச்சிக்கு ஏதுவாகலால். நனவத்தில் வந்து கண்மங்களை பெருக்கவும் செய்கின்றது, அதே சமயத்தில் அந்த கண்ம பலன்களை அந்த ஆன்மா அனுபவிக்கவும் செய்கின்றது. கண்ம பலன்களை அனுபவித்தல் பிறவி அறுவதற்கு காரணமாகும். எப்படி? படிமுறையில். அதான் பரம்பரையில். பரம்பரையில்னா படிமுறையில், பரம்பரையில் கொடிய பிறவி அறுதற்கு காரணமாய் ஏற்படும். ஏன்னா கண்ம நுகர்ச்சிக்கு காரணமாக இருப்பதனாலே, கண்ம நுகர்ச்சிக்கு ஏது ஆகலால் பரம்பரையில் கொடிய பிறவி அறுதற்கு காரணமாய் ஏற்படும் என்று சொன்ன. ஆகையினாலே இருவகை கீழாளவத்தைகளிலே நனவிலிருந்து கீழ்நோக்கி செல்லுதலாகிய அந்த வகை இருக்கின்றதே, அது ஆன்மாவை ஓய்வுக்கு கொண்டு செல்வதனாலே அது மீள மேலே வந்து நிறைய வினைகளை ஈட்டுவதற்கு ஏதுவாகும். எனவே கீழ்நோக்கி செல்கின்ற அந்த முறை பிறவிக்கு வித்தாகும், மேல் நோக்கி ஏறி வருகின்ற முறை வினைகளை ஈட்டச் செய்தாலும் வினைப்பலங்களை அனுபவிக்கிறதுக்கும் அது காரணமாகின்றது. ஆகையினாலே அது பரம்பரையில் இந்த கொடிய பிறவி அறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இனி யோகிகள் செய்யக்கூடிய அவத்தைகள், யோகிகள் அடையக்கூடிய அவத்தைகள். யோகில் தருவதோர் சமாதிதானும் தாழ்ந்து பின் சனனம் சாரும். இனி இதயம் முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்களில் புறக்கரணம் உட்கரணங்களை பற்றியும் பற்றாதும் பிரத்யாகாரம் முதல் ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும் அதுபோல ஒடுங்கியும் பின்னர் தோன்றியும் அவ்வாறே பயன் தருவதன்றி பிரிதன்று என்க. இதயம் முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்களில், இந்த தானங்கள்ல புறக்கரண உட்கரணங்களை பற்றியும் பற்றாதும், பற்றும் அப்புறம் விடும், இத மாதிரிதான். இந்த அஞ்சவத்தைகள் மாதிரிதான் புறக்கரண உட்கரணங்களை சார்ந்தும் விட்டும் அஞ்சவத்தை அடைகின்றது. அந்த அஞ்சவத்தைகள் பிரத்யாகாரம் முதல் ஐவகைப்பட்டு நிகழும். அந்த அஞ்சவத்தைகளுக்கு வந்து நனவு கனவுன்னு பெயர் சொல்லல, அது யோக அஞ்சவத்தைகள். ஆகவே அந்த அஞ்சவத்தைகளுக்கு பெயர் எப்படி இருக்கின்றது என்றால், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த சமாதியை ரெண்டா பிரித்து சொல்லுவாங்க, சவிகற்ப சமாதி நிர்விகற்ப சமாதி என்று சொல்வார்கள். இப்படி பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சவிகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி என்று யோகாவத்தைகள் ஐந்து வகைப்படும் என்று நம்முடைய ஆதீன சமய பிரச்சாரராக இருந்து வந்த தூத்துக்குடி சிவத்திருவாளர் போனா முத்தையா பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகின்றார். இப்பொழுது சுவாமிகளுடைய இந்த பதவுரையை முடித்துக் கொள்வோம். பிரத்யாகாரம் முதல் ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும் அதுபோல ஒடுங்கியும் பின்னர் தோன்றியும் அவ்வாறே பயன் தருவதன்றி பிரிதன்று என்க. இந்த யோகாவத்தையும் இதயத்திலிருந்து துவாதசாந்தத்தை நோக்கி சென்று ஒடுங்கியும் அப்புறம் திரும்ப துவாதசாந்தத்திலிருந்து இறங்கி வந்து தோன்றவும் செய்கின்றது. எனவே இப்ப இது வந்து எப்படின்னா அதுக்கு நேர்மாறா இருக்கு. கீழாளவத்தையில கீழ்நோக்கு செல்லுதல் அந்த ஒடுங்குதல் வந்து பிறவிக்கு காரணமா இருக்கு. மேல் நோக்கி வந்து தோன்றுதல் வந்து பிறவி அறுவதற்கு பரம்பரையில் காரணமா இருக்கு. கீழ் நோக்கி செல்லுதல் பிறவிக்கு தான் காரணமா இருக்கு இல்லையா. சாக்கிரத்திலிருந்து துரியாதித்தை நோக்கி இறங்குதல் பிறவிகள் பல தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது. துரியாதித்திலிருந்து சாக்கிரத்தை நோக்கி தோன்றுதல் பரம்பரையில் பிறவி அறுவதற்கு காரணமா இருக்கு. ஆனா இங்க எப்படி அப்படின்னா, இந்த துவாதசாந்தத்தை நோக்கி போறதுக்கு அதான் சிறப்பு. பிரத்யாகாரத்திலிருந்து அப்படியே தியானம் அதெல்லாம் கடந்து அந்த சமாதிக்கு செல்வதுதான் சிறப்பு. அதுதான் பிறவி அறுவதற்கு காரணமாகும். அந்த சமாதி நிலையிலிருந்து திரும்ப தியானம்லாம் கடந்து பிரத்யாகார நிலைக்கு கீழே இறங்கி வர்றது வந்து அது பிறவிக்கு காரணமாகவே இருக்கும். இப்ப பொழிப்புரை மேற்கூறி போந்த சாக்கிரம் முதலிய ஐந்தும் கீழ் நோக்கி சென்று ஒடுங்கும் முறையும் மேல் நோக்கி தோன்றும் முறையும் பற்றி இருவகைப்படும். அவற்றுள் ஒடுங்கும் முறையது கண்மார்ச்சிப்புக்கு ஏதுவாகலால் கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தாம். தோன்றும் முறையது கண்ம நுகர்ச்சிக்கு ஏதுவாகலால் பரம்பரையில் பிறவி அறுத்தற்கு காரணமாய் மேற்படும். இனி இதய முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்களில் புறக்கரண உட்கரணங்களை பற்றியும் பற்றாதும் பிரத்யாகாரம் முதல் ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும் அதுபோல ஒடுங்கையும் தோன்றியும் அவ்வாறே பயன் தருவதன்றி பிரிதன்று என்பதா. யோகில் தருவதோர் சமாதி உண்டென்பதும் அனுவாத முகத்தான் ஈண்டே பெற்றான். விசேடவரே பார்க்கிறார். விசேடவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? யோகில் தருவதோர் சமாதி உண்டென்பதும் அனுவாத முகத்தால் ஈண்டே பெற்றான். யோகில் தருவதோர் சமாதினு பாடல வருகின்றது அல்லவா, யோகிகள் அடையக்கூடிய பிரத்யாகாரம் முதல் சமாதியராக உள்ள ஐந்தவத்தைகள். அந்த ஐந்தவத்தைகள் உண்டு என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். எப்படி? அனுவாத முகத்தால் தெரிந்து கொண்டோம். அனுவாத முகம்னா என்ன அப்படின்னா, இந்த பாடல்ல அந்த அவத்தைகளை அறிமுகப்படுத்தல. யோகிகளும் ஐந்தவத்தை அடைவார்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தவில்லை. எப்படி சொல்கின்றார்கள்? யோகிகள் அடையக்கூடிய அவத்தையும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்கின்றார்கள். ஆகவே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தியினை, தெரிந்திருக்க வேண்டிய செய்தி என்று திருவுள்ளம் பற்றி அப்படி சொல்கின்றார்கள். அந்த முறையில் இந்த யோகிகள் அடைகிறாங்களே அந்த அஞ்சவத்தைகளும் இப்படிதான்ப்பா இருக்கும். அதுவும் மீட்சி உடையதுதான். தாழ்ந்து பின் சனனம் சாரும். தாழ்ந்து அதாவது ஒடுங்கி அப்புறம் திரும்ப துவாதசாந்தத்தில் போய் ஒடுங்கினது மீண்டு தியானம் தாரணை பிரத்யாகரணம் வரும்போது கீழ் நோக்கி வரும்போது மறுபடியும் என்ன ஆயிரும்? அது பிறவிக்கு வித்தாகும். மீட்சி இல்லாத அவத்தை அல்ல யோகிகள் அடையக்கூடிய அவத்தையும் அப்படின்னா. அப்ப யோகிகள் அடையக்கூடிய அவத்தை என்று இங்கே அறிமுகப்படுத்தாமல் யோகிகள் அடையக்கூடிய அவத்தை நமக்கு தெரிந்த ஒன்றை சொல்லி அதை பற்றி ஒரு செய்தியினை சொல்வது போல யோகிகள் அடையக்கூடிய அவத்தை என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மீட்சி இல்லாத அவத்தை அல்ல, மீட்சி உடையதுதான். அது கடைசி துவாதசாந்தத்திலிருந்து திரும்பவும் இறங்கி வரக்கூடியதுதான் என்ற ஒரு செய்தியினை சொல்வதற்காக அந்த யோகாவத்தை சொல்வதனாலே அது அனுவாத முகத்தால் சொல்வது. அடுத்த பாடல பாத்தீங்கன்னா ஞானாவத்தை சொல்வார்கள். ஆமா, பிறப்பு அறுக்கின்ற நிலையிலே உள்ள ஞானிகளும் அஞ்சவத்தைகளை அடைவார்கள் அப்படின்னு அங்க ஞானவத்தைகளை அறிமுகப்படுத்தி சொல்வார் அடுத்த பாடல்ல. ஆகவே அது அனுவாத முகத்தால் கூறியதுன்னு சொல்ல முடியாது. இங்க என்ன அப்படின்னா, யோகிகளும் அஞ்சவத்தை அடைவார்கள் அப்படி அறிமுகப்படுத்தி சொல்லாம இந்த யோகிகள் அடையக்கூடிய அஞ்சவத்தை இப்படி மீட்சி உடையதாக இருக்கும் என்று சொல்வதனால, இங்க மீட்சி உடையதாக இருக்கும் என்பதுதான் ஆசிரியர் இங்கே நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து. அது வந்து ஏற்கனவே நாம் தெரிந்திருக்கும் ஒன்றை சொல்வது போல் சொல்கின்றார். ஆகவே இப்படி சொல்வது அனுவாத முகத்தால் சொல்வது. தாழ்தல் எழிதல் சனனம் சாறுதல் ஏறுதல் சொன்னார். அந்த யோகாவத்தை பற்றி சொல்லும்போது சொல்றார், ஏறுதல் என்பது இங்க வந்து தோன்றுதல். கருவிகளுடைய எண்ணிக்கை வந்து ஏறிக்கிட்டே வரும் இல்லையா, அந்த முறைப்படி ஏறுதல். நாங்க துவாதசாந்தத்திலிருந்து அது தியானம் தாரணை பிரத்யாகாரம் இறங்கிக்கிட்டே வருதே அப்படின்னு சொல்லும் போது ஏறுதல் என்று எதை வைத்து சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், துவாதசாந்தத்திலிருந்து இந்த பிரத்யாகாரத்தை நோக்கி வரும்பொழுது கருவிகளின் சார்பு ஏறிக்கொண்டே வரும். ஆக அந்த கருத்திலே ஏறுதல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது சனனம் சார்தல், அது சனனத்தை சார்வதற்கு பிறப்பை சார்வதற்கு காரணமாகும். துவாதசாந்தத்தை நோக்கி போதல் வந்து பிறப்பு படிமுறையில் பிறப்பெறுவதற்கு காரணமாகும். இனி யோகாவத்தையைத்தானே மீட்சி இல்லாதாகிய ஞானாவத்தை போலும் எனக் கொண்டு மயங்குவார்க்கு. யோகாவத்தை சிறந்த அவத்தையா இருக்கிறதுனால சிலர் என்ன நினைச்சிருந்தாங்க, யோகாவத்துக்கு மேல அவத்தை இல்லையா, துவாதசாந்தத்தை அடைஞ்சிட்டான்னா அவன் முத்தி பெற்றவன் தான். அப்படின்னு சொல்லி மயங்கிடுதாங்க. அப்படி அல்ல, அது சிறந்த அவத்தை தான், இருந்தாலும் ஞானாவத்தைக்கு கீழானதுதான். ஞானாவத்தை ஒன்றே மீட்சி இல்லாத முத்தியை தரும், யோகாவத்தை அப்படிப்பட்ட முத்தியை நேரடியாக பயவாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இங்கு யோகாவத்தை பற்றி ஆசிரியர் குறிப்பிட்டருளினார் என்ற ஒரு செய்தியினை இங்கே நமக்கு சுவாமிகள் தருகின்றார்கள். இந்த யோகாவத்தையைத்தானே மீட்சி இல்லாதாகிய ஞானாவத்தை போலுமெனக் கொண்டு மயங்குவார்க்கு அஞ்ஞனம் மயங்காமை பொருட்டு இதனை அதனோடு ஒப்ப வைத்து ஈண்டு கூறினார். அதனால இந்த யோகாவத்தையே கீழாளவத்தையோடு சேர்த்து கூறினார். கீழாளவத்தையில வந்து ஒரு வகை பிறவிக்கு காரணமாகிறது, இன்னொரு வகை பிறவி பரம்பரையில் நீங்குவதற்கு காரணமாகின்றது. கீழ்நோக்கி ஒடுங்குதல் பிறவிக்கு காரணமாகின்றது, மேல் நோக்கி வருதல் பரம்பரையில் பிறவி அறுவதற்கு காரணமாகின்றது. அதுபோலத்தான் இந்த கீழாளவத்தை எல்லாரும் அடைவது. ஆமா, இரவு அப்புறம் விடிய காலம், இரவு வந்தா வந்து கீழாளவத்தையில கீழ்நோக்கி இறங்குகின்ற முறையையும், விடியற்காலம் வந்தா மேல் நோக்கி இறங்குகின்ற முறையையும், இப்படி அன்றாடம் நாம கீழாளவத்தை இந்த இருமுறைகளையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரிதான் யோகாவத்தையிலையும் ஒரு வகை வந்து பிறவிக்கு காரணமாகின்றது, இன்னொரு வகை பிறவி பரம்பரையில் நீங்குவதற்கு காரணமாகின்றது. மற்றபடி இந்த யோகாவத்தை மீட்சியற்ற அவத்தை அன்று என்று சொல்லி குறிப்பிட்டார். இச்செயலில் கூறிய மூன்று பேதமும் முறையே சகலத்திற்கேவலம் சகலத்திற் சகலம் சகலத்திற் சுத்தம் எனப்படும் என்க. இதுதான் மூன்று வகையா பிரித்து சொல்லுது. ரெண்டு வகையா பிரித்து சொன்னா கீழாளவத்தையும் மேலாளவத்தையும் ஆசிரியர் குறிப்பிட்டார். கீழாளவத்தை சாக்கிரத்திலிருந்து துரியாதீதம் நோக்கி செல்லுதலும், துரியாதீதத்திலிருந்து சாக்கிரம் நோக்கி ஏறுதலும், இது ரெண்டும் கீழாளவத்தை. மேலாளவத்தை என்பது யோகாவத்தைகள். இதையே மூன்று வகையா பிரித்து சொல்கின்றார். இந்த கீழாளவத்தையில சாக்கிரத்திலிருந்து துரியாதீதத்தை நோக்கி ஒடுங்குதல் இருக்கின்றதே, அதுதான் சகலத்தில் கேவலம். சகலாவத்தையில் இருக்கிற ஆன்மாக்கள் தான் இந்த சாக்கிர சொப்பனம் அஞ்சவத்தைகளை அடைகின்றது. அப்படி சகலாவத்தையில் இருந்துகிட்டு அஞ்சவத்தை அடையும் போது சாக்கிரத்திலிருந்து துரியாதீதத்தை நோக்கி சென்று ஒடுங்கினால் அதுதான் சகலத்தில் கேவலம். சரி, அப்புறம் துரியாதீதத்திலிருந்து அப்படியே ஏறி வந்து சாக்கிராவத்தையில வந்து நின்றால் அது சகலத்தில் சகலம். அப்புறம் சகலத்தில் சுத்தம்னு சொன்னது அது யோகாவத்தை. பிரத்யாகாரம் முதல் சமாதி ஈராக ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தை தான் சகலத்தில் சுத்தம் என்று இந்த மூன்று வகை அரிய செய்தி. இது என்ன சொல்கின்றார்கள், அடுத்த பாடலோடு இந்த பாடலுடைய செய்தி ஒன்று சேரும், தாப்பிசையாக சேரும் என்று சொல்கின்றார்கள். ஆக ஒரு பாடலில் உள்ள அந்த செய்தியானது அடுத்த பாடலிடம் போய் பொருந்தி இருப்பது, அந்த மாதிரி பொருந்துவதை தாப்பிசை பொருள் ஹோல் என்று சொல்வார்கள். அப்படி தாப்பிசையாக அடுத்த பாடலோடு சேர்கின்றது. அடுத்த பாடல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அஞ்சவத்தைகளிலே முதலவத்தையாகிய சாக்கிராவத்தை நிகழக்கூடிய அந்த புருவ நடுவிலே வைத்தும் அஞ்சவத்தைகளும் நிகழும். சாக்கிராவத்தை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது சாக்கிரம் மட்டுமல்ல, இதனை சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அவையும் நிகழும். ஆக சாக்கிராவத்தை நடக்கக்கூடிய புருவ நடுவிலேயே ஐந்து அவத்தைகளும் நிகழும். இதுதான் மத்தியாலவத்தை சொல்றாங்க. இந்த மத்தியாலவத்தை பற்றி சொல்வதுதான் அடுத்த பாடல். இதை வந்து நாம இந்த பாடல் கூட சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துக்கணும்னா, இந்த சாக்கிராவத்துக்கு எப்படி ஆன்மா வருது இல்லையா, முந்தைய நாள் இரவு அது உறங்கியது, துரியாதீத அவத்தையில் அது இருந்திருக்கலாம், அல்லது துரியம் பேருறக்கம் உறக்கம் இந்த அளவில் அது இருந்திருக்கலாம். துரியாதீதாவத்தையே சிறிது நேரம் தான் ஆன்மா இருக்கும் என்று சொல்வார்கள். ஏன்னா பிராணவாயுவின் இயக்கமும் அங்க வந்து புலப்படாது. அதனால ரொம்ப அது அரிய அவத்தை, அஞ்சாதவத்தை வந்து அங்க துரியாதீதம் பேருறக்கம் என்று இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மா அப்படியே சாக்கிரவர்த்திக்கு வருகின்றது. அப்படியே துரியாதத்திலிருந்து ஏறி சாக்கிரவர்த்திக்கு வருகின்றது இல்லையா, வந்து அந்த அது சாக்கிரவர்த்தியிலே இருக்கும் பொழுது இந்த அஞ்சவத்தைகளையும் அடையும். ஆகவே இந்த பாடல் அப்படி மேல் நோக்கி ஏறி வருதுல, இப்ப நம்ம விளக்கமா பார்த்த பாடல சொல்றாரு இல்லையா, ஒன்று மூன்றாம் அடியில் சொல்றார், ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பறுத்திடும் என்று சொல்கின்றார். பெருக மேல் நோக்கி, அதாவது துரியாதீதத்திலிருந்து அப்படியே துரியம் சுளுத்தி சொப்பனம் சாக்கிரம்னு மேல் நோக்கி வருகின்ற அவத்தை, அந்த அவத்தை படிமுறையில் பிறவி அறுவதற்கு காரணமாகவும் சொன்னாங்க. அப்படி துரியாதீதத்திலிருந்து படிப்படியா துரியம் சுளுத்தி சொப்பனம் சாக்கிரம்னு வந்த ஆன்மா அந்த சாக்கிரவத்தை அடைந்தவுடன் அந்த சாக்கிரவத்தை வைத்து ஐந்தவத்தையும் அடையும் என்று சொல்லி இந்த பாடலின் மூன்றாம் அடியோடு பெருக மேல் நோக்கின்னு அந்த மேலே ஏறி வருது அந்த அடியை சொல்லுதே, அதை வந்து இந்த வருகின்ற பாடலோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி துரியாதத்திலிருந்து சாக்கிரத்தை வந்து அடைந்த ஆன்மா அந்த சாக்கிர நிலையிலே வைத்து ஐந்தவத்தைகளை அடையும் அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். அரிதரு முதலவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும். அரிதரு முதலவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும். கரணம் தன்னில் செயல்தோறும் கண்டுகொள் நீ. என்ன அரிதரு முதலவத்தை பதவியில் பார்ப்போம். சாக்கிராதி அவத்தை என மேற்கூறி போந்த ஐந்த நூல், சாக்கிரம் முதலிய அவத்தைகள்னு அஞ்சு அவத்தைகள் பார்த்துமே அந்த ஐந்த நூல். அறிகின்ற முதலவத்தையாகிய இதுல இருந்தா உரை ஆரம்பம். ஐந்த நூல் அப்படிங்கறது நாம வச்சுக்கணும், அதான் அடைப்புக்குறிக்குள்ள போட்டிருக்காங்க. அரிதரு முதலவத்தை என்பதற்கு நேர் பொருள் என்ன? அறிகின்ற முதலவத்தை ஆகிய சாக்கிரத்தை அடையப்பெறும் அடைதரும் இடத்தே, அடையப்பெறும் லாடதானத்தின் கண்ணேயும். அரிதரு முதலவத்தை அடைதரும் இடத்தே என்றால், அரிதரு முதலவத்தை என்று சொன்னால் அறிகின்ற முதலவத்தை ஆகிய சாக்கிரத்தை அடையப்பெறும், அடைதரும்னா அடையப்பெறும், அறிகின்ற முதலவத்தை என்று சொன்னால் அறியக்கூடிய முதலவத்தை ஆகிய சாக்கிரத்தை, சாக்கிரவத்தையை அடைதரும் இடத்தே, அடையப்பெறும் லாடதானத்தின் கண்ணே, லாடதானத்தின் கண்ணேயும் அந்த இடத்திலும். ஐந்தும் செறிதரும், சாக்கிரம் முதல் ஐந்தவத்தையும் உளவாம், சாக்கிரம் முதலிய ஐந்து அவத்தைகள் உண்டாம் என்று சொன்னார்.